Jesus told us when we pray that we must pray in the name of Jesus.
நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
So it's very important for us to understand what that means.
அவருடைய பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது.
Because if most of you are honest, you'll have to admit that most of your prayers are not answered.
உங்களிலே அநேகர் நேர்மையாக சொல்ல வேண்டுமானால் அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றுதான் நீங்கள் நேர்மையாக ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
Even if one prayer of yours which you prayed in the name of Jesus is not answered, you must find out why.
நீங்கள் ஜபிக்கிற ஜபங்களிலே ஒரு ஜபம் இயேசு நாமத்தினாலே ஜபித்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அது ஏன் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
See, if your scooter is not working, you'll go and take it to a mechanic and find out why.
உங்களுடைய மோட்டார் பைக் ஸ்கூட்டர் வேலை செய்யவில்லை என்றால் உடனே நீங்கள் மெக்கானிக் ஷாப்புக்கு அதை ரிப்பேர் செய்கிற இடத்திலே கொண்டு செல்கிறீர்கள்.
You will not accept it if 29 days of the year month your scooter is not working.
ஒரு மாதத்தில் 29 நாள் ஸ்கூட்டர் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?
You will not be happy if one day in a month your scooter works.
மாசத்தில் ஒரு நாள் என்னுடைய ஸ்கூட்டர் ஓடுகிறது, என்னுடைய வண்டி ஓடுகிறது, மற்ற நாட்டில் ஓடவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?
But are you happy if one out of 30 prayers is answered?
நீங்கள் செய்கிற 30 ஜபங்களிலே ஒரு ஜபத்துக்கு தான் பதில் கிடைத்திருக்கிறது, ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா, திருப்தி அடைவீர்களா?
You know, it is because God sees that we are not bothered whether our prayers are answered or not, that we don't go further in this matter of answered prayer.
இந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற விஷயத்திலே ஜபத்துக்கு பதில் கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன அதை பற்றி எனக்கெல்லாம் கவலை என்றதான ஒரு மனப்பான்மை இருக்கிறபடினாலே தான் தேவனுக்கு அது கடினமாக இருக்கிறது.
How many promises there are in scripture? If you ask anything in my name, my father will give it to you.
என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று எத்தனை வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது.
I remember some time ago.
சில காலத்துக்கு முன்பாக, சில நாட்கள் முன்பாக எனக்கு ஞாபகம் வருகிறது.
I don't have any gift of healing. My gift is teaching.
எனக்கு இருக்கக்கூடிய வரம் சுகமாக்கும் வரம் அல்ல, எனக்கு போதிக்கக்கூடிய வரம் தான் இருக்கிறது.
So I don't claim to have any gift of healing.
அவர் எனக்கு குணமாக்கும் வரம் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்வதில்லை, எனக்கு அது இல்லவும் இல்லை.
But the Bible says that even if you don't have the gift of healing, if somebody is sick and they call the elders to pray, you must anoint and pray in the name of the Lord.
ஆனாலும் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு குணமாக்கும் வரம் இல்லாவிட்டாலும் கூட வியாதிப்பட்டால் ஒருவன் சபை முப்பரை வழக்க வரவழைக்க கடவன், அவன் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபிக்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சுகமாகும் என்று வாசிக்கிறோம். ஆகவே நான் போய் ஜபிக்கிறேன்.
So an elder, as an elder, I have to do that.
மூப்பனாய் இருக்கக்கூடிய நான் அதை நான் செய்கிறேன்.
Because there is a command in scripture to do it.
ஏனென்றால் அதை செய்யும்படியாக வேதத்திலே ஒரு கட்டளை உண்டு.
So sometimes I pray for somebody and they are healed.
ஆகவே சில சமயத்திலே நான் சிலருக்கு ஜபிக்கும் பொழுது அவர்கள் சுகமடைகிறார்கள்.
Once one of our brothers was some 800 kilometers away and over the telephone I prayed for him and he was healed.
ஒரு முறை ஒரு சகோதரர் 800 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தார், நான் தொலைபேசியிலே அவருக்காக ஜெபித்தேன், சுகமடைந்து விட்டார்.
But then other people I pray and they're not healed.
ஆனால் சிலருக்கு நான் ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவருக்கு சுகம் கிடைப்பதில்லை.
So I sought the Lord.
ஆகவே நான் தேவனை தேடினேன்.
I said, Lord, what is that? Here is a promise. Why is it they're not healed?
ஆண்டவரே, இங்கே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதே, ஆனால் ஏன் அங்கே சுகம் வருவதில்லை என்று கேட்டேன்.
Why is it in some cases I seem to have faith, some cases no faith?
ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஜெபிக்கும் பொழுது எனக்கு விசுவாசம் இருக்கிறது போல இருக்கிறது, சுகமடைகிறார்கள், ஆனால் ஒரு சிலருக்கு ஜெபிக்கும் பொழுது சுகமடைவதில்லையே, ஏன் என்று கேட்டேன்.
There are two things the Lord has shown me.
ஆண்டவர் எனக்கு இரண்டு காரியங்களை காண்பித்தார்.
ஒன்று, the Lord said there's something in their life that you don't know.
உனக்கு தெரியாத ஏதோ சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
So I don't heal them.
ஆகவே நான் அவளை சுகப்படுத்துவதில்லை.
I never wanted to find out what that thing is.
அது என்ன என்று அதை போய் நான் ஆராய்ச்சி செய்து தேடி பார்க்க விரும்பவில்லை.
Because I am not interested in finding out anything about somebody else's sin.
வேறு ஒரு மனிதருடைய பாவங்களை எல்லாம் போய் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை.
There's only one person whose sin I want to find out, that's my own.
ஒரே ஒரு ஆளுடைய பாவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அது நான் தான்.
So I don't ask God to show me anybody's sin, I am not interested.
ஆகவே ஆண்டவரே, இவருடைய பாவத்தை எனக்கு காண்பியும், அவருடைய பாவத்தை எனக்கு காண்பியும் எல்லாம் நான் கேட்பதில்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை.
But I am absolutely convinced of one thing.
நான் முற்றிலுமாய் ஒரு காரியத்தை குறித்து நிச்சயித்திருக்கிறேன்.
That it is because of sin that God does not answer many prayers.
பாவத்தின் நிமித்தமாகத்தான் தேவன் பல ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்.
It says in Psalm 66 in verse 18.
சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம்.
That if I regard iniquity, the Lord will not hear me.
என் உள்ள இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
That is in the heart.
இருதயத்திலே தான் அந்த அக்கிரம சிந்தை இருக்கிறது.
You don't do anything outwardly.
வெளிப்பிரகாரமாக இன்னும் அக்கிரமத்தை எல்லாம் செய்யவில்லை.
If there's some sin you're thinking about in your heart.
ஏதோ ஒரு பாவத்தை குறித்து உள்ளத்திலே நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் போதும்.
Then you, according to this verse, you pray and pray and pray, God doesn't hear.
இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், ஆனாலும் தேவன் ஜெபத்துக்கு செவி கொடுப்பதில்லை.
There's one more reason the Lord gave me.
இன்னும் ஒரு காரணத்தை தேவன் எனக்கு கொடுத்தார்.
But I don't think I should mention that because sometimes elders can abuse their authority.
மூப்பர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண முடியுமாகவே அதை நான் சொல்வது சரியல்ல என்று நினைக்கிறேன்.
But let me say this to you.
ஆனால் இதை உங்களுக்கு நான் சொல்லட்டும்.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
Jesus tried his best to teach his disciples that.
தேவன் இயேசு தம் சீஷர்கள் இருந்தபொழுதெல்லாம் அவர்களுக்கு எவ்வளவோ போதிக்க முடியாய் அவர் விரும்பினார்.
We must never doubt that.
ஒரு காலம் நாம் அதை சந்தேகிக்க கூடாது.
That God is more loving than any earthly father.
பூமிக்குரிய எந்த ஒரு தகப்பனை காட்டிலும் நம்முடைய தேவன் அன்பான ஒரு தகப்பன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
I am a very poor father.
நான் ஒரு அவர் நல்ல தகப்பன் அல்ல.
Compared to God.
தேவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் மிகவும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்.
Best father on earth is an evil father compared to God.
தேவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே காணப்படுகிற மிக சிறந்த ஒரு தகப்பனே பொல்லாத தகப்பனாய் இருக்கிறார்.
I will never think of giving anything evil to my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காலம் தீமையான காரியத்தை நான் கொடுப்பதற்கு விரும்புவதே இல்லை.
I never think of if I have a sickness, can you imagine me wanting to give that to my children?
எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வியாதியை நான் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேனா? அதை நான் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
How can God ever want to give a sickness?
அப்படி இருக்குமானால் எப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வியாதியை கொடுக்க முடியும்?
We got so many wrong ideas about God in our head.
நம்முடைய தேவனை குறித்து நமக்கு மூளையிலே எவ்வளவு தவறான அபிப்பிராயங்கள் வைத்திருக்கிறோம்.
We must believe God is a good God.
தேவன் நல்ல தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
I tell you in Jesus' name, he does not want you to be sick.
இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் ஒருபோதும் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல.
I'm not saying that as you grow older your body will be as strong as you were when you were young.
உங்களுக்கு வயதாக வாலிபனா இருக்கும் பொழுது எவ்வளவு திடகாத்திரமா இருந்தீர்களோ அதே போல திடகாத்திரமாய் தான் இருப்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை.
No, there is a law in nature that the outer man will decay.
இயற்கையிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது, பிரமாண மனுஷன் நாளுக்கு நாள் ஒழிந்து போகிறான் என்று.
That says in the Bible in 2 Corinthians 4.
அது வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
That is the word of God and you can't change it.
அது தேவனுடைய வார்த்தை, அதை மாற்ற முடியாது.
As we grow older we become weaker and we have some aches and pains and all that.
நாம் வயதாக செல்ல செல்ல பலவீனமாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம், இங்கும் அங்குமாய் வலி ஏற்படுகிறது.
But God doesn't want us to be sick.
ஆனால் நாம் வியாதிப்பட முடியாது தேவன் விரும்புவதில்லை.
He may want you to grow old but he doesn't want you to become sick.
வயதாக முடியாது தேவன் விரும்புவார், ஆனால் வியாதிப்பட முடியாது தேவன் விரும்புவதில்லை.
Even when the apostle Paul had a sickness which he prayed 3 times for God to take away.
அப்போஸ்தலனாய் பவுலுக்கு வியாதி வந்தபொழுது அவர் 3 முறை ஆண்டவரே இதை எடுத்து விடும் என்று ஜெபித்தார்.
We read in 2 Corinthians 12 God said no.
2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
But he said my grace is enough for you.
அவருடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார்.
Because grace is power.
ஏனென்றால் கிருபை என்பது பலன்.
And that power will become strong when you are weak because of this sickness.
இந்த வியாதி நிமித்தமாக நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த கிருபை என்கிறதன பலனானது அதிகமாக பெருக முடியும்.
Otherwise you will become proud.
இல்லாவிட்டால் நீங்கள் பெருமை அடைந்து விடுவீர்கள்.
Then God says I'll have to be your enemy.
இப்பொழுது நான் உனக்கு சத்துருவாய் மாற வேண்டும் என்று
ஆணை சொல்கிறேன். I don't want to be your enemy.
உனக்கு நான் சத்துருவாய் இருக்க விரும்பவில்லை.
And I've tried to humble you.
நான் உன்னை தாழ்த்த முற்படும் பொழுது.
You're a special servant Paul.
நீ ஒரு விசேஷித்த ஊழியராய் இருக்கிறாய் பவுலே.
So I want to preserve you till the end.
ஆகவே அதை நீ கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I have to allow you to keep this sickness.
ஆகவே இந்த வியாதி இங்கே இருக்கத்தான் நான் அனுமதிக்க வேண்டும் என்று
சொல்கிறேன். So sometimes God allows a sickness.
சில சமயங்களில் தேவன் ஒரு வியாதியை அனுமதிக்கிறார்.
So that he can protect us from pride.
அதன் நிமித்தமாக நம்மை பெருமையிலிருந்து அவர் பாதுகாக்க முடியும்.
So whenever I'm sick I pray like this.
அவை எப்பொழுதெல்லாம் நான் வியாதிப்படுகிறேன் இப்படி ஜெபிக்கிறேன்.
And I believe it's a good prayer for you to pray also.
நீங்களும் இப்படி ஜெபிப்பது நல்ல ஒரு ஜெபம் என்று நான் நம்புகிறேன்.
Lord heal me in Jesus name.
ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் என்னை சுகப்படுத்தும்.
Or give me something better than healing.
அல்லது சுகமளித்தலை காட்டிலும் மேன்மையான ஒன்றை எனக்கு தாரும்.
One of the two.
ரெண்டுல ஏதாவது ஒன்று தந்துதான் ஆக வேண்டும்.
You can't give me something worse than healing.
குணமாக்குதலை காட்டிலும் மோசமான ஒன்றை நீர் கொடுக்க கூடாது.
You're my father.
நீர் என் அப்பா.
How can you give me something worse than healing?
நீங்கள் குணமாக்குவதை காட்டிலும் எப்படி மோசமான ஒன்றை கொடுக்க முடியும்?
So give me healing or give me something better than healing.
ஆண்டவரே எனக்கு குணத்தை தாரும், சுகத்தை தாரும், இல்லாவிட்டால் சுகத்தை காட்டிலும் மேன்மையான ஒன்றை தாரும்.
Maybe some grace.
சில கிருபை, ஏதோ ஒரு கிருபை.
You know, if Lord were to ask me, do you want healing or do you want grace?
உனக்கு கிருபை வேண்டுமா, உனக்கு சுகம் வேண்டுமா என்று என்னை கேட்டால்,
I'll definitely say grace.
நான் கண்டிப்பாக எனக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே என்று கேட்பேன்.
Grace is million times better than healing.
சுகமாக்குவதை காட்டிலும் கிருபையானது லட்சக்கணக்கான மடங்கு பெரியது.
But it is God's will that we should be healthy.
ஆனால் நாம் ஆரோக்கியமா இருப்பது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
At the same time, many sicknesses come because we live in a world which is under the curse.
அதே சமயத்திலே நாம் சாபத்தின் கீழாக இருக்கக்கூடிய பூமியிலே வாழ்வதனாலே நமக்கு பல வியாதிகள் வருகிறது.
Don't always think that every sickness is due to sin.
அவை எல்லா பாவங்களுமே வியாதி நிமித்தமாய் வருகிறது என்றல்ல.
Many children are born blind. I mean, this is not their fault.
அநேக பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே குருடர்களாய் பிறக்கிறார்கள், அது அவருடைய தவறு அல்ல.
There are children born with birth defects and even AIDS.
சில பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே எய்ட்ஸ் வியாதியோடு பிறக்கிறார்கள், சில பிறக்கும் பொழுதே அங்கவீனமாய் பிறக்கிறார்கள்.
It's not due to sin.
அது பாவத்தினாலே அல்ல.
It's because we are living in a world which is under the curse.
சாபத்தின் கீழாய் இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே
80% of sicknesses are due to that.
80% வியாதிகள் இது நிமித்தமாய் தான் வருகிறது.
That will afflict believers and unbelievers.
விசுவாசிகளையும் சரி அவிசுவாசிகளையும் சரி அது அது பாதிக்கிறது.
You know, because of the effect of the curse on Adam.
ஆதாமின் மேல் வந்த சாபத்தின் விளைவாக, அதனுடைய தாக்கத்தின் நிமித்தமாக,
the effect of that touches believers also.
அதனுடைய தாக்கமானது விசுவாசிகளையும் தொடுகிறது.
Here are proofs of that.
அதனுடைய நிரூபங்களை இப்பொழுது சொல்கிறேன்.
Thorns will poke the feet of believers also.
முள் அவிசுவாசியை போல விசுவாசியுடைய காலையும் குத்துகிறது.
Perspiration is because of sin.
வேர்வை பாவத்தினாலே தான் வருகிறது.
You see how much we perspire in these days.
இந்த நாட்களில் எவ்வளவு நமக்கு வேர்க்கிறது பார்த்தீங்களா சூட்டினாலே?
Do believers perspire?
விசுவாசிகளுக்கு வேர்க்குதா?
The Lord told Adam, by the sweat of your brow you will earn your bread.
உன்னெற்றியின் வேர்வையினாலே நீ நிலத்தை பண்படுத்தி சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் ஆதாம் சொன்னார்.
Is a result of the curse.
ஆகவே இந்த வேர்வை என்பது சாபத்தின் ஒரு விளைவு.
Snakes can come into the garden of even of a believer or compound of a believer.
ஒரு விசுவாசியுடைய நிலத்துக்குள்ளாக பாம்பு வந்து விட முடியும், அவனுடைய தடுப்பு சுவருக்குள்ளாக கூட பாம்பு நுழைந்து விட முடியும்.
And sickness can also come like that.
பாவமும் வியாதியும் கூட அதுபோல வந்து விட முடியும்.
And the greatest proof is death comes to a believer.
மிகப்பெரிய நிரூபணம் என்னவென்றால் மரணம் விசுவாசிக்கும் வருகிறது.
So if people say that God will heal every sickness,
தேவன் எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறார் என்று யாராவது
சொன்னால், because we are not under the curse,
நாம் சாபத்தின் கீழாக இல்லை என்று சொன்னால்,
then why should we die?
ஏன் பின்னர் மரிக்க வேண்டும்?
Do believers die?
விசுவாசிகள் மரிக்கிறார்களா?
See, we should not live in a world of delusion.
நாம் ஏதோ ஒரு பிம்பத்திலே தோற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது.
There is a time appointed for in God's mind for each of his children to die.
தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மரிப்பதற்கு தேவனுடைய மனதிலே ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது.
My prayer is only, Lord, I don't want to die before that time or after that time.
என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் நியமித்த நாளுக்கு முன்பாகவும் நான் மரிக்க வேண்டாம், அந்த நாளுக்கு பின்பாகவும் நான் மரிக்க வேண்டாம்.
I don't want to die before by disobedience to God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் நான் தேவனுடைய நாளுக்கு முன்பதாக மரிக்க வேண்டாம்.
I don't want to die before that time by eating too much or eating the wrong type of food.
நிறைய சாப்பிட்டு ஆண்டவரே காலத்துக்கு முன்பாக நான் மரிக்க வேண்டாம், தவறான ஆகாரத்தை சாப்பிட்டும் காலத்துக்கு முன்பாக மரிக்க வேண்டாம் ஆண்டவரே.
At the same time, I don't want to live beyond my time by some medical treatment that keeps me in a hospital for months.
ஆண்டவரே, அதே சமயத்திலே ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு எனக்கு நியமித்த காலத்துக்கு பின்பாக நீட்டித்து நான் வாழ வேண்டாம் ஆண்டவரே.
But before that time comes,
அந்த காலகட்டம் வருவதற்கு முன்பதாக,
we should do the will of God before we leave this earth.
நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவ சித்தத்தை செய்ய வேண்டும்.
And for that we can ask God to give us health.
அதற்காக நாம் தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் என்று கேட்கலாம்.
You know the prayer that the Lord taught us to pray.
தேவன் நமக்கு என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் தெரியுமா?
Our Father who art in heaven.
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
hallowed be thy name.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Thy kingdom come.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
And the next prayer.
அடுத்த ஜெபம் என்ன சொல்லுங்கள்?
Thy will be done on earth that is in my life as it is done in heaven.
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே செய்யப்படுவதாக.
I want to do your will.
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும்.
Exactly like the angels do it in heaven.
பரலோகத்தில் எப்படி தூதர்கள் செய்கிறாரோ அதே போலவே நான் செய்ய வேண்டும்.
Total obedience.
முற்றிலுமான கீழ்ப்படிதல்.
That's one of the prayers I've prayed.
நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களில் இதுவும் ஒன்று.
Before I leave this earth,
ஆண்டவரே இந்த பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக,
Lord, I want to obey every command that a Christian should obey in the Bible.
ஆண்டவரே வேதத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கீழ்ப்படியக்கூடிய ஒவ்வொரு கட்டளைக்கும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
And I want to claim every promise that a believer should claim in the Bible.
வேதத்திலே ஒரு விசுவாசி சுதந்திரிக்க வேண்டிய ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவரே நான் சுதந்திரித்திருக்க வேண்டும்.
You pray that prayer.
நீங்களும் அந்த ஜெபத்தை செய்யுங்கள்.
Lord, I want to obey every command a Christian should obey that is in the Bible.
ஆண்டவரே வேதத்திலே காணப்படுகிற கிறிஸ்தவன் கீழ்ப்படியக்கூடிய அனைத்து கட்டளைகளுக்கும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டும்.
Before I leave this earth.
இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல
And I want to claim every promise that a believer should claim before he leaves this earth.
அதே சமயத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் சுதந்திரிக்க வேண்டிய ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவரே நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக சுதந்திரிக்க வேண்டும்.
There are more 6 or 7000 promises in the Bible.
6000 7000 வாக்கு தத்தங்கள் வேதத்தில் காணப்படுகிறது.
I don't want to stand before God one day like this.
ஒரு நாளிலே நான் தேவனுக்கு முன்பாக இப்படி நான் நிற்க விரும்பவில்லை.
God says there were 500 promises you could have claimed on your own earth.
நீ பூமியில் இருக்கும் பொழுது 500 வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கலாமே.
But you didn't read the Bible, you didn't know them.
நீ வேதத்தையே வாசிக்கவில்லை, ஆக உனக்கு அந்த வாக்கு தத்தங்களை தெரியவில்லை.
Or when you read it, you didn't believe them.
அல்லது நீ வாசித்த பொழுது விசுவாசம் இல்லாமல் வாசித்தாய்.
Because you had the same spirit of unbelief that other believers had.
மற்ற விசுவாசிகள் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தின் ஆவியே உனக்கு இருந்தபடினாலே நீ அதை பார்க்கவில்லை.
You must say, Lord, even if every believer around me does not believe all these things, I'm going to believe it.
ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளும் இவளிலே விசுவாசிக்காவிட்டாலும் நான் விசுவாசிக்க போகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
I remember about 35 years ago when I started believing that sin will not rule over me.
35 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாவம் உங்களை ஆண்டுகொள்ளாது மேற்கொள்ளாது என்பதை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன்.
Anger will not rule me.
கோபம் என்னை
ஆண்டுகொள்ளாது. Will not rule me.
கசப்பு என்னை ஆண்டுகொள்ளாது.
Lustful thinking will not rule me.
இச்சையான எண்ணங்கள் என்னை ஆண்டுகொள்ளாது.
Sin will rule me.
எந்த ஒரு பாவமும் என்னை ஆண்டுகொள்ளாது.
According to Romans 6:14.
ரோமர் 6:14 இன் அடிப்படையில்.
When I started believing that,
நான் இதை விசுவாசிக்க ஆரம்பித்த பொழுது,
I had not met one or heard one preacher anywhere in India who was preaching it.
இந்தியாவிலே ஒரு பிரசங்கியாராவது இதை பிரசங்கிப்பதை நான் கேட்டதே இல்லை.
I never met one believer who testified to it in India.
இந்திய தேசத்தில் இதை குறித்து சாட்சி பகர்ந்த ஒரு நபரை கூட நான் கேட்கவில்லை.
I said, Lord, okay.
ஆண்டவரே சரி.
It doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
It doesn't matter if the 1000 million people or 600 million people those days believe it or not.
ஆண்டவரே அந்த நாட்டில 600 மில்லியன் மக்கள் அதை நான் விசுவாசித்தறல இல்லையா என்பது அது எனக்கு ஒரு பொருட்டல்ல.
It makes no difference.
அது எனக்கு ஒரு வித்தியாசம்.
Is it in the word of God?
நம்முடைய வார்த்தையில இருக்கறதா?
Then even if I am the only person to believe it, I'll believe it.
இப்பொழுது விசுவாசிக்க கூடிய ஒரே நபர் நான் மட்டும் என்று இருந்தாலும் கூட நான் அதை விசுவாசிக்கட்டும்.
I wish all of you brothers and sisters will be like that.
விசுவாசிகளே சகோதரர்களே சகோதரிகளே எல்லாரும் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன்.
Don't look around and see if the other believers in your church are believing it or not.
சுற்றுமுற்றும் பார்த்து மற்றவர்கள் எல்லாரும் விசுவாசிக்கறாங்களா இல்லையான்றலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம்.
Lord, I want to obey.
யாரெல்லாம் கீழ்படியாமல் இருக்கிறார்?
I want to believe it.
நான் அதை நம்ப விரும்புகிறேன், விசுவாசிக்க விரும்புகிறேன்.
Take that attitude to God's word.
தேவனுடைய வார்த்தையை பொறுத்த மாற்றத்தில் இந்த மனப்பான்மை எடுத்துக் கொள்ளுங்கள்.
You will see some amazing things happening in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் வியக்கத்தக்கதான காரியங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள்.
So thy will be done, that's the next prayer, as it is done in heaven.
ஆகவே பரத்திலே நம்முடைய பரமண்டலங்களில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படும்.
I want to do it in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்.
What is the next prayer after that?
அதற்கு அடுத்த ஜெபம் என்ன?
Give us this day our daily bread.
இன்று வேண்டிய ஆகாரம் இன்று அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
That is connected to the previous prayer.
இந்த ஜெபமானது முந்தைய ஜெபத்திற்கு ஒத்த ஜெபம். தொடர்புடைய ஜெபம்.
To do your will on earth as it is done in heaven, I need some strength.
ஆண்டவரே பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதற்கு எனக்கு சற்று பலன் தேவை.
So give me food so that I can do your will on earth.
ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வதற்கு எனக்கு சாப்பாடு தாரும், ஆகாரம் தாரும்.
Is that why you pray for food?
நீங்கள் இதற்காக தான் ஆகாரத்துக்காக ஜெபிக்கிறீர்களா?
Is that why you pray for money and material things?
பணத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் இதற்காக தான் ஜெபிக்கிறீர்களா?
You know, we can pray for material things.
பொருளாதாரத்துக்காக நாம் ஜெபிக்கலாம்.
Jesus taught us, give us this day our daily bread.
ஆண்டவரே இன்று எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க இயேசு கட்டளை கொடுத்தார்.
That includes food and clothing and shelter.
அது ஆகாரம், உடை, உணவு இவைகளெல்லாம் அடங்கும்.
It includes education for our children so that they can get food, clothing and shelter when they grow up.
பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க வீடும் கிடைக்கும்படியாக அவர்கள் படிப்பும் இதில் அடங்கும்.
So that is also part of that prayer.
ஆக இந்த ஜெபத்தின் ஒரு பகுதி படிப்பு.
But why? So that I can do your will on earth as it is done in heaven.
பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே நானும் உம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்கு.
so that my children also when they grow up can do your will in their life on earth as it is done in heaven.
பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல என்னுடைய பிள்ளைகளும் பெரியவர்களாகும் பொழுது அவர்களும் நம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும்.
So even though I'm educating my children, I'm trying to teach them to do God's will on earth as it is done in heaven.
என்னுடைய பிள்ளைகளை நான் இப்பொழுது படிக்க வைத்தாலும் கூட நான் சொல்லுகிறது என்னவென்றால் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல என்னுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும்.
And I say if you are not interested in doing God's will on earth as it is done in heaven, don't ask for daily bread.
பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இல்லை என்றால் அப்பத்தையும் நீங்கள் கேட்க வேண்டாம்.
And don't ask for healing.
சுகத்தையும் நீங்கள் கேட்க வேண்டாம்.
I remember once when I was asked to pray for some unbeliever.
ஒருமுறை ஒரு அவிசுவாசி வியாதிப்பட்டிருந்தார். அவரிடத்தில் ஜெபிக்கும்படி என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள்.
Jesus prayed for many unbelievers, so it's quite all right to pray for an unbeliever.
இயேசு அநேக அவிசுவாசிகளுடைய வியாதிக்காக ஜெபித்தார். ஆகவே அவிசுவாசி ஜெபிக்க கூப்பிட்டால் நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம்.
But when I went there to pray,
ஆனால் அங்கே நான் ஜெபிக்க போன பொழுது
I wanted him to try and understand why God heals.
ஏன் தேவன் சுகமாக்குகிறார் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன்.
So I said, now how shall I pray?
நான் அவரிடத்தில் பார்த்து கேட்டேன், நான் எப்படி ஜெபிக்கட்டும்?
I said, shall I pray, Lord, this man doesn't have strength to go and stand in the cinema queue. So please heal him so that he can be strong, so that he can go and stand in the cinema queue.
ஆண்டவரே, இந்த ஆளுக்கு சினிமா தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்குறதுக்கு கியூல நிக்கிறதுக்கு பலன் இல்ல ஆண்டவரே. ஆகவே இப்பொழுது சுகப்படுத்தி பலப்படுத்த ஆண்டவரே, அப்போது சினிமா டிக்கெட் வாங்கி நல்லா பாப்பார் ஆண்டவரே, இந்த ஜெபிக்கட்டுமா?
And Lord is so weak now, he can't shout and get angry at his wife. Give him some strength so that he can do that in future.
ஆண்டவரே, தன்னுடைய மனைவியை பார்த்து திட்ட கூட இப்ப பலன் இல்ல ஆண்டவரே, அடிக்கவும் பலன் இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே கொஞ்சம் பலத்தை தாரும் ஆண்டவரே, இந்த ஜெபிக்கவா, சுகத்தை தாரும் ஆண்டவரே, இந்த ஜெபிக்கவா.
Then you begin to think, why am I asking God to heal me?
இப்பொழுது அவர் உணர ஆரம்பித்தார், ஏன் ஆண்டவரே சுகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.
Why am I asking God to heal me?
தேவனே என்னை ஏன் சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன்.
To do my own will.
என்னுடைய சொந்த சித்தத்தை செய்வதற்கா?
Then go to a doctor.
அப்படியானால் டாக்டரிடத்திலே போங்கள்.
If you go to God,
நீங்க தேவனிடத்திலே போனால்
and you ask him to heal you.
உங்களை சுகப்படுத்த முடியாய் கேட்டால்
pray like this.
இது போல ஜெபியுங்கள்.
Lord heal me. So that I can do your will on earth as it is done in heaven.
ஆண்டவரே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு சுகம் தாரும்.
God will do amazing things for you.
உங்களுக்கென்று தேவன் வியக்கத்தக்கதான காரியங்களை செய்வார், ஆச்சரியமானவைகளை செய்வார்.
Your passion on earth is to do God's will on earth as it is done in heaven.
பரலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய வாஞ்சை விருப்பமாக இருக்குமானால்,
you know, when we talk about holiness, that's what it means.
பரிசுத்தத்தை குறித்து பேசும்பொழுது இதுதான் அதனுடைய பொருள்.
Do God's will on earth as it is done in heaven, that is holiness.
இந்த பூமியிலே பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல தேவ சித்தத்தை பூமியிலே செய்வதுதான் பரிசுத்தம்.
When God created man, he wanted a man who would do his will on earth as it is done in heaven.
தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது பரலோகத்திலே தேவ சித்தம் செய்யது போலவே பூமியிலேயும் செய்ய வேண்டும் என்று தான் மனிதனை உண்டாக்கினார்.
And for 4000 years there was nobody like that.
4000 ஆண்டுகளாக நாம் அப்படி பார்க்க முடியவில்லை.
At last when God sent his son as a man, there was one man finally for the first time who did God's will on earth exactly as it is done in heaven.
4000 ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு மனிதர் தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யது போலவே செய்யப்படுவது போலவே பூரணமாய் இந்த பூமியிலேயும் செய்தார் ஒரு நபர்.
And at the end of 30 years
அந்த நபருடைய வாழ்க்கையின் 30 ஆண்டுகள் கழித்து
God said, I'm so delighted with this. I'm well pleased with him.
நான் இவரிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய நேசகுமார் என்றதான ஒரு சாட்சியை பிதா கொடுத்தார்.
30 years he had never preached a sermon.
30 ஆண்டுகளாக அவர் ஒரு பிரசங்கத்தை கூட செய்யவில்லை.
He never healed a sick person.
அவர் எந்த வியாதியஸ்தரையும் குணமாக்கவில்லை.
He never cast out a demon.
எந்த பிசாசையும் விரட்டவில்லை.
Even when he went to the synagogue he never preached.
தேவாலயத்துக்கு சென்றிருந்தாலும் கூட அங்கே பிரசங்கிக்கவில்லை.
He was just a carpenter.
அவர் ஒரு தச்சு தொழில் செய்கிறவர்.
But he had done God's will on earth for 30 years.
ஆனால் 30 ஆண்டுகளாக தேவ சித்தத்தை இந்த பூமியிலே செய்தார்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Every moment.
ஒவ்வொரு க்ஷணமும்.
He wasn't rich.
அவர் பணக்காரராக இல்லை.
But the father was pleased.
ஆனால் பிதா பிரியப்பட்டார்.
And do you know that after that day,
அந்த நாளுக்கு பிறகு நமக்கு தெரியும்,
listen to this,
கவனித்து கேட்கிறீர்களா?
After that day,
அந்த நாளுக்கு பிறகு
God from heaven has been longing to find more men and women like that.
பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தகப்பன் இதுபோல மனுஷர்கள் இன்னும் அதிகம் அதிகமா இங்க இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு அதிக வாஞ்சி உள்ளவராய்
கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
இந்த தேவனுடைய வாஞ்சை, இந்த காரியமாக என்னுடைய உள்ளத்தை பற்றி பிடித்து விட்டது.
Lord, what are you looking for in my life?
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்?
He is not looking for a preacher.
அவர் ஏதோ பிரசங்கியார் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கவில்லை.
He is not looking for somebody who will travel here there and preach the word of God.
இங்கேயும் அங்கேயும் பிரயாணம் செய்து கொண்டு வேதத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களை தேவன் தேடவில்லை.
He is looking for one who will do his will completely in everything big and small.
பெரிய காரியமோ சிறிய காரியமோ முழுமையாக தேவ சித்தத்தை செய்ய முடியாய் வாஞ்சியா இருக்கிறோம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்.
Brother, sister, be a man, woman like that.
சகோதர சகோதரிகளே, இது போல ஒரு மனுஷனாய் மனுஷியா இருந்து விட மாட்டீர்களா?
It doesn't matter if you don't have any spiritual gifts.
உங்களுக்கு எந்த ஒரு ஆவிக்குரிய வரமும் இல்லை என்றாலும் அது ஒரு பொருட்டல்ல.
It doesn't matter if you're some unknown person in some small village.
ஏதோ ஒரு சிறிய கிராமத்திலே முன்பின் தெரியாத பேரறியாத ஒரு நபரா இருந்தாலும் கூட பரவாயில்லை.
Jesus was an unknown person in a small village of Nazareth for 30 years.
நாசரேத் என்ற ஒரு குக் கிராமத்திலே இயேசு கிறிஸ்து 30 ஆண்டு யாருமே அறியாதவராக வாழ்ந்து வந்தார்.
All the father's eyes were only upon him.
ஆனாலும் பிதாவுடைய கண்கள் எல்லாம் அவர் மீதே அமர்ந்திருந்தது.
I want to be a man like that.
நான் அது போல ஒரு மனிதனாக இருக்க விரும்புகிறேன்.
Do you want to be a person like that?
நீங்கள் அது போல இருக்க விரும்புகிறீர்களா?
You don't have to be a preacher.
அதற்கு உங்களுக்கு பிரசங்கிக்கிற வரம் தேவையில்லை.
You can be the poorest person in your village.
உங்களுடைய கிராமத்தில் இருக்கிறதிலே நான் தான் மிகுந்த பரம ஏழை என்று சொல்லலாம்.
God's eyes will be on you.
தேவனுடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிறது.
He looks for such people.
அப்படிப்பட்ட நபர்கள் எங்கே என்று ஆண்டவருடைய கண்கள் தேடிக் கொண்டிருக்கிறது.
He is looking all over Tamil Nadu for such people.
இப்படிப்பட்ட நபர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதுமாக ஆண்டவருடைய கண்கள் சுற்றிக் கொண்டே இருக்கிறது.
Who desire righteousness.
நீதியை விரும்புகிறவர்கள் எங்கே?
Who desire to do God's will completely according to his word.
தேவனுடைய சித்தத்தை முழுமையாக தேவ வார்த்தையின் படியாய் செய்யக்கூடியவர்கள் எங்கே?
Who want to build a home exactly according to the God's word.
தேவனுடைய வார்த்தையின் படியாகவே தங்களுடைய குடும்பத்தை கட்ட விரும்புகிறவர்கள் எங்கே என்று ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
They become elders in a church who want to build a church exactly according to the Bible.
ஒரு சபையிலே மூப்பராய் நீங்கள் இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையின் படியே ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்களா இருக்கிறீர்களா?
And in their relationship with other brothers and sisters, they want to have exactly the same relationship the Bible says they should have.
வேதம் எவ்வாறு சொல்கிறதோ அதே விதமான உறவை ஒவ்வொரு சகோதரத்திலும் சகோதரத்திலும் வைக்கக்கூடிய நபர்கள் எங்கே என்று தேடுகிறார் ஆண்டவர்.
Means they want to love everybody just like Jesus loved them.
இயேசு எப்படி இவர்களை நேசித்தார் அதே போல இவர்களும் மற்றவர்களை நேசிக்க முடியாத மக்கள்.
I mean God knows that none of us have reached that level.
நம்மில் யாருமே அந்த அளவை அடைந்ததில்லை என்று தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார்.
But he sees who all are longing to come there.
ஆனால் அந்த இடத்திற்கு வருவதற்கு யாருக்கெல்லாம் வாஞ்சை விருப்பம் இருக்கிறது என்பதை பார்க்கிறார்.
He is so happy with such believers.
அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்க்கும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார்.
These are the ones who bring greatest joy to him on this earth.
இவர்கள் தான் இந்த பூமியிலே தேவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்கள்.
So in order to be a person like that,
இது போன்ற ஒரு நபராக இருக்கும்படிக்கு,
I want to recommend that you have one attitude.
ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன்.
Now I already told you that you must pray that God will help you to obey every command that a Christian should obey in the Bible before you leave this earth.
ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியை விட்டு விலகி பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக என்னென்னலாம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அவள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
You know, I prayed that prayer.
நான் அந்த ஜெபத்தை செய்திருக்கிறேன்.
That's why God gave me many enemies.
ஆகவே தான் தேவன் எனக்கு அநேக சத்துருக்களை கொடுத்திருக்கிறார்.
Why does God give you enemies?
ஏன் தேவன் உங்களுக்கு சத்துருக்களை கொடுக்கிறார்?
How can you obey the command love your enemies if you don't have any enemies?
உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாக என்ற கற்பனையை சத்துருவே உங்களுக்கு இல்லாதிருக்கும் பொழுது எப்படி அதற்கு கீழ்ப்படிய முடியும்?
If you say, oh, everybody is my friend,
எல்லாருமே எனக்கு நண்பர்கள் என்று சொன்னால்,
then how will you obey the command which says love your enemies?
உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்கிற கட்டளைக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படிவீர்கள்?
So God gives you some enemies.
ஆகவே தேவன் உங்களுக்கு சில சத்துருக்களையும் கொடுக்கிறார்.
So that you can love them.
நீங்கள் அவர்களை நேசிக்கும் படியாக.
How can you do good to those who hate you if you have nobody hates you?
உங்களை யாருமே பகைக்காவிட்டால் பகைக்கிறவர்களுக்கு எப்படி நீங்கள் நன்மை செய்ய முடியும்?
How can you bless those who speak evil of you if you don't want anybody to speak evil of you?
யாருமே உங்களை குறித்து தீமையாய் பேச வேண்டாம் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் எப்படி உங்களை குறித்து தீமையாய் பேசுகிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும்?
Supposing you say, oh Lord, don't let anybody speak evil of me.
ஆண்டவரே, என்னை குறித்து யாரும் தவறாய் பேசிவிடக் கூடாது, தீமையாய் பேசிவிடக் கூடாது என்று சொன்னால்,
then you are praying, Lord, I don't want to obey that command which says speak well of those who speak evil of you.
நீங்கள் என்ன ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, உங்களை குறித்து தீமையாய் பேசுகிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிற அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய விரும்பவில்லை ஆண்டவரே என்று
சொல்கிறேன். You must pray, I want to keep all of your commands.
ஆண்டவரே, உம்முடைய அனைத்து கட்டளைகளையும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டும், கைக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும்.
I want to claim all your promises.
ஆண்டவரே, உம்முடைய அனைத்து கற்பனைகளுக்கும் ஆண்டவரே சுகம் வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே.
I mean if somebody sends you a check, don't you take it to the bank and cash it?
யாராவது உங்களுக்கு ஒரு செக் அனுப்புகிறார், காசோலை அனுப்புகிறார்கள், நீங்கள் அதை உடனே வங்கிக்கு எடுத்து கொண்டு போட்டு அதை காசாக்க மாட்டீர்களா?
Think of the promises in the Bible like checks God has put inside.
வேதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனே உங்களுக்கு எழுதி கொடுத்த காசோலையாக எண்ணுங்கள்.
Why don't you take them, all of them, to the bank?
Naan and ella kaasoligalaiyum vangikku eduthu sendru kaasanga maatra vendum.
If you got 10 checks in an envelope, would you take only 3 of them to the bank?
Ungalku oru cover varugirathu adile 10 check irukirathu neengal adile 3 mattum dhaan eduthu seluvireengala.
But that's how many believers take the promises in scripture.
Anega viswasigal indha vedathudaiya vaakkuthatham endru varumbodhu ippadi dhaan irukkirargal.
So from now on, read the word and claim the promises in Jesus
name. அப்ப இப்பொழுதிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து இயேசுவின் நாமத்தினாலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
And if you don't get an answer,
உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால்,
if the check comes back,
அந்த காசோலையானது வங்கியிலிருந்து உங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டால்,
then you ask the bank, why did it come back?
நீங்கள் வங்கியிலே போய், ஏன் இந்த காசோலையை நீங்கள் பணமாக மாற்றவில்லை, ஏன் எனக்கு திருப்பி அனுப்பி விட்டீர்கள் என்று கேளுங்கள்.
See, we love money so much that we will do that.
நாம் பணத்தை அதிகமா நேசிக்கிற அப்படினால கண்டிப்பாக சொல்லாமலேயே நாம் போய் பேங்க்ல போய் கேட்போம்.
But why don't we ask God? Well, he has an answered a promise of his.
ஆனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாம் ஏன் தேவனிடம் போய் கேட்க மாட்டேன் என்கிறோம்?
In that connection I want to say something.
இதனோடு கூட தொடர்புடைய இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Matthew 1 verse 21.
மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம்.
See, the name Jesus means has got a meaning.
இயேசு என்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு.
Jesus means he will save his people from their sins.
இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறார்.
Matthew 1:21.
மத்தேயு 1:21.
That is the first promise in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம் இதுதான்.
I don't know how many people have told you that. I have been preaching that for 35 years.
35 ஆண்டுகளாக நான் இதை பிரசங்கிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை.
The first promise in the New Testament.
வேத புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம்.
Jesus will save you from your sins.
இயேசு உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கிறார், விடுதலை ஆக்குகிறார்.
Not he will forgive you,
உங்களை மன்னிக்கிறார் என்று அல்ல,
more than forgive you,
மன்னிப்பை காட்டிலும் அதிகமாக,
he will save you from your sins,
உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை அவர் ரட்சிக்கிறார்.
What is the meaning?
அவருடைய பொருள் என்ன?
Supposing I get angry today,
இன்னைக்கு எனக்கு கோபம் ஓடுகிறது,
and I ask God to forgive me,
ஆண்டவரே என் கோபத்தை மன்னியும் என்று
கேட்கிறேன், he forgives me,
அவர் என்னை மன்னிக்கிறார்.
But has he saved me?
என்னை அதிலிருந்து ரட்சித்து விட்டாரா?
No, tomorrow I get angry again.
இல்லை, நான் நாளைக்கு மீண்டும் கோபப்படுவேன்.
I was forgiven but not saved. நான்
மன்னிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் அதிலிருந்து ரட்சிக்கப்படவில்லை.
Supposing you lust after a woman today.
நான் ஒரு ஸ்திரீயை ரட்சித்து விட்டேன் இன்றைக்கு.
God forgives you.
தேவன் உங்களை மன்னிக்கிறார்.
But has he saved you?
அதிலிருந்து உங்களை விடுதலாக்கி விட்டாரா?
No, tomorrow you may lust after a woman again.
இல்லை, நாளைக்கு மீண்டும் நீங்கள் வேற ஒரு ஸ்திரீயை ரட்சிப்பீர்கள்.
Then you are not saved.
அப்படியால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை.
You are forgiven.
மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள்.
You do something wrong today, you tell a lie or sign a false statement,
indrike edavadhu or poiyai solugireergal thavarana vaasagathukku kaiyil thedugireergal,
and you ask God to forgive you,
andavare enna manniyum, andavare
you are forgiven,
mannike mannithu vittar.
But if you do it again tomorrow, you are not saved.
Naalikku adhe kaathi seivil endru sonnal neengal innuma idhilirundhu rachikkapadavillai.
Now many Christians, they are not saved at all.
Anega kristavargal rachikkapadave illai.
They are saved from nothing.
Avargal ondilirundhume rachikkapadavillai.
Forgiven and forgiven, that's all.
அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள், 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 அவ்வளவுதான்.
But they say I don't drink or smoke or
நான் குடிக்கிறதில்லை, நான் சிகரெட் பிடிக்கிறதில்லை என்று சொல்கிறார்கள்.
I can show you 10 million non-Christians in this country who don't smoke and drink.
இந்த தேசத்திலே குடிக்காத, புகைபிடிக்காத 10 மில்லியன் மக்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும்.
What is that true? That doesn't prove anything that we are better than them.
அது எதை நிரூபிக்கிறது? அவர்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் என்று நிரூபிக்கிறதா? இல்லை, இல்லவே இல்லை.
Jesus came to save us from our sin.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார்.
Now you just think for a moment.
ஒரு கணம் நீங்கள் எண்ணி பாருங்கள்.
What is the sin that you are always falling into?
நீங்கள் எந்த பாவத்தில் அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள்?
Can you think of something right now?
இப்பொழுதே நீங்கள் அப்படிப்பட்ட பாவத்தை எண்ணி பார்க்க முடிகிறதா? எந்த பாவத்தில் அடிக்கடி
விழுந்துகிட்டே
அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய பாவம் எந்த பாவம் உங்களுடைய மனதுக்கு நினைவுக்கு வருகிறது?
You are so ashamed if any believer finds out.
அதை யாராவது விசுவாசி கண்டுபிடித்து விடுவாரோ என்று நீங்கள் அதிகமாக வெட்கப்படுகிறீர்கள்.
Okay, I want to tell you, Jesus came to save you from that sin.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்கும்படியாக இயேசு வந்தார்.
So before you go to all the other promises in the Bible, start with this one.
அவே மற்ற வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் போவதற்கு முன்பதாக நீங்கள் இந்த வாக்குத்தத்தை முதலாவது ஆரம்பியுங்க.
Because this is the first promise.
ஏனெனில் இதுதான் முதல் வாக்குத்தத்தம்.
We can go to the others later.
நாம் பின்னர் மெதுவாக மற்ற வாக்குத்தத்தங்களுக்கு செல்வோம்.
Jesus will save me from all my sins.
எல்லா பாவங்களிலிருந்தும் இயேசு என்னை மீட்பார்.
You say, Lord, I want you to fulfill the meaning of your name in my life.
ஆண்டவரே, இயேசு என்கிற உம்முடைய பெயருடைய அர்த்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறேன் ஆண்டவரே.
Now we go to this matter of praying in the name of Jesus.
இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்கிற அந்த காரியத்துக்கு வருவோம்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
Now to many people that is just like a mantra.
அநேகருக்கு இது ஒரு மந்திரத்தை போல.
I will pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.
For some people we pray in Jesus' name means the prayer is over, you can open your eyes now.
சில பேருக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொன்னால் எல்லாரும் கண்ணை திறந்து விடலாம், ஜெபம் முடிஞ்சு விட்டது என்று அர்த்தம்.
That's all.
அவ்வளவுதான், அவ்வளவுதான் இயேசு நாமம்.
Much more than that.
அதை காட்டிலும் அதிகமான ஒன்று.
Now pray like this.
இது போல ஜெபியுங்கள்.
Lord, I am praying in the name of Jesus who came to save me from all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை நீக்கி ரட்சிக்க வந்த இயேசு என்ற நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபியுங்கள்.
Have you ever prayed like that?
எப்பொழுதாவது இப்படி ஜெபித்திருக்கிறீர்களா?
Lord, I am asking for these two things to be done in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு காரியங்களை நீங்க என் வாழ்க்கையில செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன்.
And I am praying in the name of Jesus who came to save me from all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை மீட்டு ரட்சிக்க வந்த இயேசு என்ற நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்.
Then you will realize what it means to pray in the name of Jesus.
அப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு விளங்கும்.
That is why many of our prayers are not answered.
ஆகவே தான் நம்மளுடைய அநேகருடைய ஜெபங்கள் அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை.
Or take the matter of building the church.
சபை கட்டுகிற காரியத்தை எடுத்துக்கொள்வோம்.
Somebody today was telling me that one of our brothers said that Jesus did not come to build the church.
இன்றைக்கு யாரோ ஒருவர் இடத்துல வந்து சொன்னார், ஒரு சகோதரர் இயேசு சபை கட்ட முடியாத வரவில்லை.
One of our brothers.
நம்மளே சபையில உள்ள ஒரு சகோதரர்.
I was surprised.
ஆச்சரியப்பட்டேன்.
I said, what has he heard for 25 years?
25 ஆண்டுகள் என்ன சத்தியத்தை கேட்டார்?
What did Jesus say in Matthew 16:18?
மத்தேயு 16:18ல இயேசு என்ன சொன்னார்?
I will build my church.
நான் சபையை கட்டுவேன்.
Where does it say in the Bible that Jesus came to save souls?
ஆத்துமாக்களை ரட்சிக்க இயேசு வந்தார் என்ற வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
காண்பீங்க? There is nowhere in the New Testament.
அந்த புதிய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட வசனமே இல்லை.
He came to build the church.
அவர் சபையை கட்டும்படியாய் வந்தார்.
He came to make people disciples who will become part of the church.
சபையிலே ஒரு பங்காக மாறும்படியாக சீஷர்களை உருவாக்கும்படியாக இயேசு வந்தார்.
The Bible says he's going to present to himself not 10 million souls but one church.
தேவனுக்கு முன்பாக 10 மில்லியன் ஆத்துமாக்களை அல்ல, ஒரு சபையை தேவனுக்கு முன்பாக மகிமுள்ள சபையை நிறுத்தும்படியாக வந்தார்.
Ephesians 2, one new man he's going to present to God.
ஒரே மனுஷனாக தேவனுக்கு முன்பாக அவர் கொடுக்கும்படியாக வந்தார். இரண்டாம் அதிகாரம்
Ephesians 5:25 he will present to himself a glorious church.
ஒரு மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு என்று எபேசியர் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
He came to build the church.
அவர் சபையை கட்டும்படியாய் வந்தார்.
So when we think of the church,
ஆகவே சபையை குறித்து நாம் என்னும் பொழுது,
a lot of people use this verse Matthew 18:20.
அநேகர் மத்தேயு 18:20 பயன்படுத்துகிறார்கள்.
Every church in the world I think uses this verse.
நான் நினைக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையினரும் இந்த மத்தேயு 18:20 பயன்படுத்தி ஜெபிக்கிறார்.
Lord, we are gathered in your name. We thank you. You are here.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள்.
Even when few small people, 5 or 6 are meeting in a prayer meeting, they say, Lord, Matthew 18:20, we are gathered in your name. You are here.
சில இடத்துல 4-5 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. கூடின உடனே முதல் ஜெபமே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீ இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம்.
But I've been in a lot of churches and meetings like that and say the Lord is not there.
ஆனால் இது போன்ற அநேக ஜெப கூட்டங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், அங்கே ஆண்டவரே இல்லை.
Some of those meetings are the most boring meetings I've ever been in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சில கூட்டங்களிலே அது போல போர் அடிக்கிற கூட்டத்தை பார்த்ததே இல்லை. ஜெப கூட்டம்.
How can the Lord be there if it is such a boring meeting?
அப்படிப்பட்ட போர் அடிக்கிற கூட்டத்தில் ஆண்டவர் எப்படி பிரசன்னரா இருக்க முடியும்?
It is all a deception, thinking, the Lord is here.
இவங்க எல்லாம் ஒரு ஏமாற்று வேலை தான். ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி தங்களை தங்களை வஞ்சித்துக் கொள்கிறார்கள்.
We should not deceive ourselves.
நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள கூடாது பிரியமானவர்களே.
Then we will be like all those non-Christian religions also who believe that their God is in their midst.
கிறிஸ்தவ அல்லாத புற மதஸ்தினரும் தங்களுடைய தேவன் தங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று நம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது போல நாம்
மாறிவிடக்கூடாது. We say we don't worship idols like other people.
மற்றவளை போல நாங்கள் விக்கிரங்களை வணங்குவதில்லை என்று சொல்லலாம்.
I tell you the name of Jesus has become like an idol for many Christians.
நான் உங்களுக்கு சொல்லட்டும், அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவின் நாமம் என்பதே ஒரு விக்கிரகமாய் மாறிவிட்டது.
It's like praying to an idol who won't answer your prayer.
உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத விக்கிரகத்தை போய் ஜெபிப்பது போல.
In the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே
nothing happens.
ஒண்ணுமே நடப்பதில்லை, பதிலே இல்லை.
What does it mean?
என்னுடைய பொருள் என்ன?
2 or 3 gathered in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே அங்கே 2 or 3 பேர் கூடினால் என்றால் அதனுடைய பொருள் என்ன?
Minimum is 2.
குறைந்தபட்சம் 2 பேர்.
Okay, let's see, both of us are gathered together.
நாம் இங்கே சொல்லும் நாங்கள் 2 பேரும் கூடி இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம்.
If it is not to be a club.
அது ஒரு கிளப்பாக இருக்க கூடாது. நாம் கிளப்பாக இருக்க வேண்டாம் என்றால்
we can gather together as a club to talk about chemistry or the Bible or anything.
நீங்க கூடி ஒரு கிளப்பாக இருந்து நீங்கள் வேதியியலை பத்தி பேசலாம், அரசியலை பத்தி பேசலாம், அல்லது வேதத்தை பத்தி பேசலாம்.
Just because we discuss the Bible doesn't mean we are gathering in the name of Jesus.
ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து வேதத்தை பத்தி பேசுறதுனால இயேசு நாமத்தினால கூடி விட்டோம் என்று பொருள் அல்ல.
That only means we are interested in Bible study.
அதனுடைய பொருள் என்னவென்றால் ரெண்டு பேருக்குமே வேத பாடத்துல விருப்பம் இருக்கிறது
அவ்வளவுதான். சர்ச்
அது சபை அல்ல.
But if both of us gather in the name of Jesus,
ஆனால் நாங்கள் இருவருமே இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருப்போமானால்,
both of us say,
நாங்கள் இருவருமே இப்படி சொல்கிறோம்,
Lord,
ஆண்டவரே,
in the name of Jesus who came to save both of us from all our sins,
இயேசுவின் நாமத்தினாலே எங்களை இரண்டு இவருடைய எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை நீக்கி ரட்சிக்க வல்லமில்லை அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள்
கூடியிருக்கிறோம்.
மூன்று பேர் இருக்கிறார்கள்.
All three with the same desire. You came to save us from all our sins. That's the meaning of the name of Jesus.
அந்த மூன்று பேருமே ஒரே விதமான வாஞ்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை நீக்கி ரட்சிக்க வந்த இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம் என்று
சொல்லுங்கள். And if there are 10 people in a church,
ஒரு சபையிலே 10 பேர் இருக்கிறார்கள்,
how can they gather in the name of Jesus?
அந்த 10 பேரும் எப்படி இயேசுவின் நாமத்தினாலே கூட முடியும்?
All 10 are saying, Lord, you came to save us from all our sins.
ஆண்டவரே எங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை நீக்கி மீட்க வந்தவரே ரட்சிக்க வந்தவரே உம்முடைய நாமத்தினாலே
gather in that name.
அந்த பெயரிலே நாங்கள் கூடுகிறோம்.
I say if you get 10 people like that, you'll have a wonderful church.
இதுபோல ஒரு 10 பேர் இருந்தாலே போதும், உங்களுக்கு அற்புதமான ஒரு சபை இருக்குங்க.
Jesus had 11 people like that, he turned the world upside down with it.
இயேசுக்கு 11 பேர் தான் அப்படி இருந்தார்கள், இந்த உலகத்தையே தலையிடாய் மாற்றி விட்டார்கள்.
It's very difficult to find.
ஆனால் அப்படி கண்டுபிடிப்பது கடினமான காரியம்.
People who want to clap and sing and play instruments and all that and clap the so many.
ஆனால் வந்து உட்கார்ந்து கை தட்டி பாட்டு பாடி இதை செய்து அதை செய்து எல்லாம் வாசித்து இப்படி போவதற்கு நிறைய பேருக்கு விருப்பம்.
Jesus is not there in most of those places.
அப்படிப்பட்ட அநேக கூட்டங்களில் இயேசு இருப்பதில்லை.
Because in most of those gatherings they are not interested in being saved from their sins.
ஏனென்றால் இப்படி கூடுகக்கூடிய அநேக கூடுகைகளிலே தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவருக்கு விருப்பம் சற்றேனும் இல்லை.
How can you say you're coming in the name of Jesus and you don't want to be saved from sin?
பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு விருப்பம் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே கூடி இருக்கிறோம் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்?
What is the meaning of the name of Jesus?
இயேசுவின் நாமம் என்பதற்கு என்னதான் அர்த்தம்?
He shall save his people from their sins.
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர்.
And that is why you've heard me preaching for 35 years that we are to be saved from sin.
ஆகவே தான் 35 ஆண்டுகளாக நான் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட
வேண்டும். Because that's the only way to build a church where we gather in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒன்றாக கூடும் பொழுது இது ஒன்றே தேவனுடைய சபையை கட்டுவதற்கு வழி.
Now you tell me how many churches preach about being saved from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதை குறித்து எத்தனை சபைகள் பிரசங்கிக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள்.
Not once a year.
வருஷத்தில் ஒரு முறை பிரசங்கிக்கக்கூடிய
every week of the year.
எல்லாம் ஒவ்வொரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாரங்களிலேயும்.
We don't gather once a year in the name of Jesus and the rest of the weeks some other time in some other name.
நாம் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடுகிறோம், மீதி முறைகள் எல்லாம் வேறு ஒருவருடைய நாமத்தினாலே கூடுகிறோம் என்று சொல்கிறோம்.
If you gather in the name of Jesus in any meeting, even if it's 100 times a year, it must mean the name of one who came to save us from all our sins.
ஒரு வருஷத்துல 100 முறை நீங்கள் கூடினாலும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுடைய எல்லா பாவங்களையும் எங்களை நீக்க வல்லமுள்ள அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடுகிறோம் என்று சொல்ல
வேண்டும். I'm not saying that the subject of all our messages must be being saved from sin.
உடனே நம்முடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் எல்லாம் அல்லது கருத்தெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றே இருக்க வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை.
We can talk about there are many things written in the Bible.
வேதத்தில் எவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
And we can talk about all of them.
அவைகள் எல்லாவற்றையும் குறித்து பேசலாம்.
But the spirit of 2 or 3 or 10 people who gather together must be, I want to be saved from all my sins.
அந்த ரெண்டு பேரோ மூணு பேரோ பத்து பேரோ கூடி வருகிறவருடைய அந்த ஆவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா பாவங்களிலும் நான் விடுதலையாக வேண்டும், அதான் இந்த பிரதானமான வாஞ்சை.
That is why I am not excited when I see big numbers of people.
ஆகவே தான் நான் திரளான மக்களை பார்த்த உடனே சந்தோஷித்து மனமகிழக்கூடியவன் அல்ல.
Okay, there are 1200 people registered here.
இங்க இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு 1200 பேர் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள்.
Do you believe that all 1200 people sitting here are passionate to be free from all sin in their life?
இங்கே கூடி வந்திருக்கிற அந்த பதிவு செய்திருக்கிற 1200 பேரும் பாவத்திலிருந்து எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்ற வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா?
Oh, if that were true, Tamil Nadu will not be the same after this weekend.
அது மெய்யாக இருக்குமே ஆனால் இந்த வாரம் முடிந்த உடனே தமிழ்நாடு வேறு விதமாக மாறிவிடும்.
There will be such a fire over here, the whole of India will come to see
you. இந்திய தேசமே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அக்கினி ஏற்பட்டுவிடும். பிரியமானவர்களே,
we have come here because schools are closed and usually there's a conference in May, so we must come
here. மே மாசம் கான்ஃபரன்ஸ் நடத்துவார்கள், ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டது, பரீட்சை எல்லாம் முடிந்து விட்டது, லீவ் வந்து விட்டது, ஆகவே போய் விட்டு வருவோம்.
Good opportunity to meet all the others in this mela here, other people from other churches, we can see all of them.
எல்லாம் வருவார்கள், எல்லாரையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு, நன்றாக பார்த்து பேசி விட்டு வரலாம்.
It's good to see everybody once a year.
வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரையும் பார்ப்பது நல்லதுதான்.
That is not gathering in the name of Jesus.
இதுவா இயேசுவின் நாமத்தினாலே கூடுவது? இல்லை.
Let us change our ways.
நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்வோம். பிரியமானவர்களே,
I don't want to call a meeting a Christian meeting if people over there are not eager to be saved from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாத ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவ கூட்டம் என்று நான் அழைக்க விரும்புவதில்லை.
The subject may be any subject.
அங்கே பேசப்படுகிற கருத்து எதை குறித்து வேண்டுமானாலும் இருக்கலாம்.
The subject may be the second coming of the Lord.
அங்கே பேசக்கூடிய கருப்பொருள் இயேசுவின் இரண்டாம் வருகையா இருக்கலாம்.
Baptism or breaking of bread.
அப்பம் பெட்டதலா இருக்கலாம், ஞானஸ்நானமா இருக்கலாம்.
But whatever the subject.
என்ன பாடமா இருந்தாலும் சரி,
people who come together must be eager to be saved from all sin.
அங்கே கூடி வரக்கூடிய மக்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்கிற வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
That is the only type of church I want to build.
நான் இப்படிப்பட்ட ஒரே சபையை தான், இப்படிப்பட்ட சபையை தான் கட்ட விரும்புகிறேன்.
I would rather have two people like Joshua and Caleb in my church who were wanting to enter Canaan and kill the giants than 600,000 member church that's just wandering in the wilderness.
600,000 மக்கள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சபையை விட கானானுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்ற வேறு ஆவி கொண்ட, உத்தம ஆவி கொண்ட யோசுவா காலேப் என்ற ரெண்டு பேர் கொண்ட சபை, அது எனக்கு போதும்.
People may despise us. Only two people in your church.
என்ன உங்க சபையில ரெண்டு பேர் தான் இருக்காங்க என்று சொல்லி மக்கள் வேண்டுமானால் எள்ளி நடையாடலாம்.
We've got 600,000.
எங்களுக்கு 600,000 மக்கள் இருக்கிறார்கள்.
Yeah, but this is Joshua and Caleb. Don't forget
that. இது யார் தெரியுமா இந்த ரெண்டு பேர்? யோசுவா காலேப்.
I heard a story once.
ஒருமுறை ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன்.
Of a rabbit who was talking to a lion.
ஒரு முயல் சிங்கத்தை பார்த்து பேசியதாம்.
You know, rabbits get children very quickly.
உங்களுக்கு தெரியுமா, ஒரு முயல் குட்டி போட்டால் 10-12 என்று குட்டி போட்டுவிடும்.
So the rabbit was boasting to the lion.
ஆகவே இந்த முயல் சிங்கத்தை பார்த்து மார்தட்டி கொண்டதாம்.
Last year I got 20 children.
எனக்கு போன வருஷம் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் தெரியுமா? 20 குட்டிகளை போட்டேன்.
How many did you get?
உனக்கு எத்தனை குட்டி பிறந்தது?
Lion said only one, but it was a lion.
சிங்கம் சொன்னதா, நான் போட்டது ஒரு குட்டி தான், நல்லா அது சிங்க குட்டி.
And there is a difference.
அதான் வித்தியாசம்.
Do we make disciples?
நாம் சீஷர்களை உருவாக்குகிறோமா?
Or those who just come to hear messages?
அல்லது செய்தியை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை நாம் கூட சேர்த்துக் கொண்டிருக்கிறோமா?
My brother said this is a good church to come to. We'd like to come here.
எங்க அண்ணன் சொன்னாரு இந்த சபை நல்ல சபை, அதனால நான் தொடர்ந்து இந்த சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறேன்.
And my sister-in-law says this is a good Sunday school in this church, so we're coming here.
என்னுடைய சிஸ்டர்லாம் சொன்னாங்க இந்த சபை நல்ல சபைன்னு சொல்லி, ஆகவே நான் வந்திருக்கிறேன்.
What all reasons people come for?
என்னெல்லாம் காரணத்தோடு கூட சபைக்கு வருகிறார்கள்
பாருங்க. I'm not saying we should drive them out.
இவங்களெல்லாம் வெளியே விரட்டுங்கள் என்று நான் சொல்லவில்லை.
But I must say that we must preach holiness so strongly.
ஆனால் நாம் பரிசுத்தத்தை குறித்து அதிக கண்டிப்போடு கூட வலியுறுத்த வேண்டும்.
They always feel uncomfortable sitting in our church.
இந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட நிலையோடு கூட வருகிறவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கே அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும்.
That's the meaning of being coming in the name of Jesus.
இதுதான் இயேசுவின் நாமத்தினாலே வருவது என்பதனுடைய அர்த்தம்.
See this word in Isaiah chapter 33.
ஏசாயா 33 அதிகாரத்தில் இந்த வசனத்தை பாருங்கள்.
I told you that we know we have come to Zion when we have got shepherds after God's own heart.
தேவனுடைய இருதயத்தில் கேற்ற மேய்ப்பர்கள் நமக்கு இருப்பார்கள் என்று சொன்னால் நாம் சியோனுக்கு வந்து விட்டோம் என்று நாம் கண்டுகொள்ளலாம்.
Zion is the true church.
சியோன் என்பது மெய்யான சபை.
And a lot of people say that they are in Zion.
அநேக நாங்கள் சியோன்ல இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
I don't make a boast like that.
நான் அப்படி பெருமை பாராட்டுவதில்லை.
I'll say you're in Zion if you've got a shepherd after God's own heart.
உனக்கு தேவனுடைய இருதயத்தில் கேற்ற மேய்ப்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் சியோனுக்கு வந்திருக்கிறீர்கள்.
Who's got a father heart?
ஒரு தகப்பனை போன்ற இருதயமுடையவர்கள்.
Who's not interested in your money or your tithe?
உங்களுடைய பணத்திலேயோ உங்களுடைய தசம பாகத்திலே சற்றேனும் விருப்பம் இல்லாதவர்கள்.
Have you ever heard of a father in any family collecting tithes from his children?
ஏதாவது ஒரு குடும்பத்திலே அப்பா பிள்ளையிடத்திலே போய் தசம பாகம் வசூலித்துக் கொண்டே இருக்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா?
Or collecting a salary from his children?
அல்லது தன்னுடைய பிள்ளையிடத்திலிருந்து சம்பளத்தை பெறுகிற அப்பா அம்மாவை பார்த்திருக்கிறீர்களா?
Where is the father who collects a monthly salary from his children?
தன்னுடைய பிள்ளையிடத்திலிருந்து எனக்கு மாதந்தோறும் சம்பளம் தாப்பா என்று சொல்லக்கூடிய அப்பா அம்மாவை எங்கே பார்த்திருக்கிறீர்கள்?
Children may give a gift to their father, that is another thing.
பிள்ளைகள் அப்பாவுக்கு வெகுமதி கொடுக்கலாம், அது வேறு ஒரு காரியம்.
Out of gratitude their old father, they may send him gift every month also.
அப்பா வயதாகி விட்டது, அப்பாவுக்கு நன்றி கடனாக நான் மாதந்தோறும் பணத்தை வெகுமதியாக அனுப்பி கொண்டிருக்கலாம்.
No father collects a salary from all his children.
ஆனால் எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளையிடத்திலிருந்து சம்பளத்தை வசூலிப்பதில்லை.
Who collects a salary?
சம்பளத்தை யார் வசூலிப்பது?
டீச்சர்ஸ்,
ஆசிரியர்.
டியூஷன் டீச்சர்ஸ், ஹேவ் யூ பிராட் யுவர் சாலரி?
டியூஷன் டீச்சர் வந்த உடனே
மை சாலரி,
டியூஷன் மிஸ் கொண்டாந்தியா இல்லையா என்று தான் கேட்பார்கள். யா சம்பளத்தை கொண்டாந்தியா?
Those many preachers today are like that.
இன்றைக்கு அநேக பிரசங்கர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள்.
That's not Zion.
அது சியோன் அல்ல.
In Zion there is no collecting of salary.
சியோனிலே சம்பளம் வசூலிப்பதே கிடையாது.
Because there are no school teachers there, there are fathers.
அங்கே ஸ்கூல் உபாத்தியாரர்கள் இல்லை, அங்கே தகப்பன்மார்கள் தான் இருக்கிறார்கள்.
And secondly, here is another mark of Zion.
சியோனினுடைய அடையாளம் இங்கே.
Isaiah 33.
ஏசாயா 33 அதிகாரம்.
And verse 14.
14 வசனம். ஏசாயா 33:14.
Now it is possible that a sinner may come to Zion.
ஒரு பாவி சியோனுக்கு வருவதற்கு சாத்தியம் உண்டு.
But see, an hypocrite may come to Zion.
ஆயுவானக்காரர் சியோனுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு.
But here it says,
இங்கே பார்த்தீர்களா?
The sinners in Zion are terrified.
சியோனிலே உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள்.
And trembling as sees the hypocrites.
மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது.
That is the mark of Zion.
இதுதான் சியோனின் அடையாளம்.
That if a sinner comes there, he'll be terrified sitting there.
ஒரு பாவி அங்கே வரும்பொழுது அவனை நடுக்கம் பிடிக்கிறது.
A hypocrite will start trembling.
ஒரு மாயமாலக்காரன் நடுக்கம் பிடிக்கிறது. சிய பாவிகள் திகைக்கிறார்கள்.
If sinners and hypocrites can sit comfortably in your church, that is not Zion.
பாவிகளும் மாயமாலக்காரர்களும் சொகுசாக வசதியாக சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது சியோன் அல்ல.
If it is Zion, sinners will be terrified.
அது சியோனா இருக்குமானால் பாவிகள் திகைப்பார்கள்.
And those who are hypocrites will tremble.
மாயமாலக்காரர்கள் நடுங்குவார்கள்.
Because their question will be, who among us, verse 14, can live with the consuming fire? Who can live with continual burning?
அவளுடைய கேள்வி எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் இந்த 14 வசனத்தில் வாசிக்கிறோம், பட்சிக்கும் அக்கினிக்கும் முன்பாக நம்மிலே தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மிலே தாபரிப்பவன் யார் என்கிறார்கள்.
In Zion there's a consuming fire.
சியோனிலே பட்சிக்கிற அக்கினி இருக்கிறது.
Hebrews 12 says our God is a consuming fire.
எபிரேயர் 12 அதிகாரத்திலே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார்
என்று வாசிக்கிறோம். That God is in the midst of the church.
அந்த தேவன் நம்முடைய ஒரு சபையின் மத்தியிலே இருக்கிறார்.
Always.
எப்பொழுதும் இருக்கிறார்.
It's a continual burning.
தொடர்ந்து எரியக்கூடியதான ஒரு ஜுவாலை என்று பார்க்கிறோம்.
Some hypocrite comes there.
ஒரு மாயமானக்காரர் வருகிறார்கள்.
Oh, he's terrified.
அவங்க திகைக்கிறார்கள்.
And he says, oh, that was maybe only this Sunday. Let me try next Sunday.
ஓ, இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படி இருக்கும் போல இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்போம் என்று சொல்ல
அடுத்த Sunday the fire is even more.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தால் அங்க அக்கினி இன்னும் அதிகமாக இருக்கிறது.
Oh, they may say these two special Sundays they are talking like that.
ஓ, ரெண்டு விசேஷ ஞாயிற்றுக்கிழமை இப்படி பிரசங்கிக்கிறாங்க போல அடுத்த வாரம் வரலாம் என்று
சொல்றாங்க. Third Sunday it is worse.
மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா அதை விட
fire is hotter still.
இன்றும் அக்கினி அதிகமாக சூடாக இருக்கிறது.
And he quietly goes and finds another church where he can sit comfortably.
அமைதியாக யாருக்கும் சொல்லாம லைசாக போய் வேறொரு சபையிலே போய் கபாடா என்று அங்கே போய் உட்கார்கிறார். லைபாரி உட்கார்கிறார்.
Don't go after him saying, brother, why did you leave our church?
யோ சகோதரனே, ஏன் எங்க சபை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி அவரை தேடி போக வேண்டாம்.
No.
வேண்டாம்.
It's too hot in your church.
உங்க சபையில ரொம்ப உஷ்ணமா இருக்கு.
You go to these refrigerated churches, they can sit there.
Refrigerated சபை அங்கே உட்கார்ந்தால் எவ்வளவு கூலா இருக்கு.
But not Zion. Zion is a fire.
சியோனிலே அக்கினி இருக்கிறது.
Where people are passionate to be saved from sin.
பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு விடுதலையாக்கப்படுவதற்கு ஒரு அளவு கடந்த வாஞ்சை தாகம் கொண்ட மக்கள்.
And if you want to be in that number,
இந்த எண்ணிக்கையில் நீங்கள் இருக்க வேண்டுமானால்,
here's a good test.
இங்கே ஒரு சோதனை.
Now I want to give that test to all 1200 people sitting here.
இங்கே அமர்ந்திருக்கிற 1200 பேருக்கும் நான் இந்த சோதனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
A simple question.
ஒரு எளிய கேள்வி.
That you must ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும்.
You must keep on asking yourself.
நீங்கள் தொடர்ந்து உங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
And you must never stop asking yourself.
ஒரு காலம் நீங்கள் கேட்பதை நிறுத்தி விட கூடாது.
And that is,
அது என்னவென்றால்,
do I hate sin more than the worst sickness?
கொடிய வியாதியை காட்டிலும் பாவத்தை நான் அதிகமாக வெறுக்கிறேனா?
Do I hate sin more than if I got leprosy?
எனக்கு தொழுநோய் வந்துவிட்டால் அதே காட்டிலும் அதிகமாக பாவத்தை வெறுக்கிறேனா?
More than if the doctor says I've got cancer.
எனக்கு கேன்சர் வந்துவிட்டது என்று சொல்ல அதே காட்டிலும் அதிகமாக பாவத்தை எண்ணுகிறேனா?
More than if I got a heart attack.
எனக்கு மார்பு தாக்கம் இருதய அதிர்ச்சி அதிர்வு தாக்குதல் வந்துவிட்டால் அதே காட்டிலும் அதிகமாக பாவத்தை குறித்து எண்ணுகிறேனா?
Worst of all, more than if I got AIDS.
எல்லாவற்றுக்கும் கடைசியாக எய்ட்ஸ் வந்துவிட்டாலும் கூட அதை காட்டிலும் பாவத்தை கொடிதாய் பார்க்கிறேனா?
From heart attack you can recover and live for another 20-30 years.
ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டால் அதிலிருந்து சுகம் பெற்று இன்னும் ஒரு 20-30 வருடங்கள் தாராளமாக வாழ்ந்து விடலாம்.
Cancer you can get surgery and live 30-40 years.
புற்றுநோய் வந்துவிட்டாலும் அதையும் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு அடுத்த 20-30 ஆண்டுகள் வாழ்ந்து விடலாம்.
Leprosy is complete cure now.
குஷ்ணரோகம் வந்துவிட்டால் அதற்கு முழு குணமாக்குதல் இருக்கிறது.
But
எய்ட்ஸ் வியாதி வந்துவிட்டால்
there's no cure.
அதற்கு குணமே இல்லை.
Your blood test says there's AIDS.
உங்களுடைய ரத்தம் சோதித்து பார்த்தால் அதுல எய்ட்ஸ் வந்து விட்டது.
You can start saying goodbye to your relatives now itself.
இப்பொழுதே நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் டாடா சொல்லி விடலாம்.
Do you hate sin more than that?
இதே காட்டிலும் அதிகமாக பாவத்தை வெறுக்கிறீர்களா?
Supposing your blood test says AIDS.
உங்கள் ரத்த சோதனையிலே உங்களுக்கு எய்ட்ஸ் வியாதி வந்து விட்டது என்று சொல்கிறது.
You say, Lord, that's a small thing.
ஆண்டவரே, அது ஒரு சிறு காரியம் தான்.
I have got anger, that is much worse.
எனக்கு கோபம் இருக்கிறது, அதை காட்டிலும் மோசமான ஒன்று.
Please save me from that. I don't care whether I'm healed from AIDS or not.
AIDS இன்ன எனக்கு குணமா கிடைக்கிறதா இல்லையா அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. ஆண்டவரே, எனக்கு கோபத்திலிருந்து விடுதலை தாரும்.
The doctor says I've got cancer.
டாக்டர் எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிவிட்டார்
and give me 3 months to live
எனக்கு இன்னும் 3 மாதம் தான் உயிர் வாழ்வேன் என்று சொல்லிவிட்டார்
that's okay that's not serious
அது பரவாயில்லை அது சீரியஸானது அல்ல
but I want to live those 3 months without lusting after women
ஆனால் அந்த 3 மாதங்கள் ஆண்டவரே நான் ஸ்திரிகளை இச்சிக்காமல் வாழ வேண்டும்
I want purity in my heart lord
ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே சுத்தம் வேண்டும் ஆண்டவரே
I want to hate sin more than the worst diseases in the world
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக கொடிதான வியாதிகளை காட்டிலும் அதிகமாக நான் பாவத்தை வெறுக்க வேண்டும் ஆண்டவரே
if you can say that
இதே நீ சொல்வாயானால்
brother sister
சகோதரனே சகோதரி
welcome to zion
சியோனுக்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள்
where we gather in the name of jesus who came to save people from all their sins
ஜனங்களுடைய எல்லா பாவத்திலிருந்தும் அவர்களை ரட்சிக்க வந்த அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடி வருகிறோம்
we don't claim yet to have been completely saved
இன்னும் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்வதில்லை
but we are being saved
ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்
more and more and more every day
ஒவ்வொரு நாளும் அதிகமாக
it's like if I start on a journey from here to chennai
இங்கிருந்து சென்னைக்கு நான் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்பேன்
even if I'm walking
நான் நடந்தே போகிறேன் வைத்துக் கொள்வோமே
எவ்ரி டே ஐ கெட் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு சென்னை
ஒவ்வொரு நாளும் நான் சென்னையை நெருங்கிக் கொண்டே இருக்கிறேன்
we haven't reached chennai yet
இன்னுமா சென்னையை போய் அடையவில்லை
that is how we are saved from sin
இப்படி தான் நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம்
my goal is to be completely like jesus
என்னுடைய இலக்கு இயேசுவை போல முற்றிலுமாய் மாற வேண்டும்
but I'm getting closer every day.
ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அதை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறேன்.
Because I'm dwelling with the continual burning.
தொடர்ந்து எரியக்கூடிய பட்சிக்கக்கூடிய அக்கினிலே நான் காபரித்துக் கொண்டிருக்கிறேன்.
And that burning light of God is showing me more and more sin in my life.
அந்த தேவனுடைய நித்திய ஜுவாலின் அக்கினியானது அதிகமதிகமான பாவத்தினுடைய வாழ்க்கையில காண்பித்துக் கொண்டே இருக்கிறது.
To me it is something like this.
என்னை பொறுத்தவரை இப்படி தான் நான் பார்க்கிறேன்.
Supposing you have left your home and gone away for about 6 months and come back.
நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுவிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போய்விட்டு 6 மாதம் கழித்து வருகிறீர்கள்
and people say we have seen whole lot of snakes getting inside your house
ஐயோ நீங்க போய்விட்டீங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ பாம்பு உள்ள புகுந்து விட்டது
which all rooms where all they have gone we don't know
எந்த ரூமுக்கெல்லாம் உங்க பாம்பு போச்சுன்னே தெரியல எல்லா ரூமுக்கு பாம்பு போய் விட்டது
you tell me will you sleep one night comfortably in that house
அப்படிப்பட்ட வீட்ல போய் ஒரு நாள் நீங்க நல்ல வசதியா தூங்குவீர்களா நிம்மதியா தூங்குவீர்களா
you will search under the cupboards here there inside every nook and corner
நீங்க கார்பெட்ட தூக்கி பாப்பீங்க பெட்ஷீட் தூக்கி பாப்பீங்க கட்டில் அடிக்கல பாப்பீங்க சாக்கு முட்டையை
பாப்பீங்க on top of the sajas
நீங்க மேல லாஃப்ட்ல பாப்பீங்க
எவ்ரிவேர் வித் டார்ச் இன் சம்
கோனர் இடத்தலயும் டார்ச் வைத்து வைத்து உன்னிப்பாய் தேடி கொண்டே இருக்க மாட்டீங்களா
do you search for sin like that in your heart
உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவத்தை அப்படி நீங்கள் தேடுகிறீர்களா
then you are a true disciple of jesus christ
அப்படியானால் நீங்கள் மெய்யான இயேசுவின் சீஷன்
otherwise we are just playing games singing songs clapping our hands and saying hallelujah
இல்லாவிட்டால் நாம் கை தட்டி பாட்டு பாடி விளையாடி கொண்டிருக்கிறோம்
all empty hallelujah
இதெல்லாம் வெறுமையான அல்லேலூயா
what am I saying
நான் என்ன சொல்கிறேன்
brothers and sisters
சகோதர சகோதரிகளே
let us gather in the name of jesus
நாம் இயேசுவின் நாமத்தினாலே கூடுவோம்
who came to save everybody from all their sins
எல்லாரையும் எல்லா பாவங்களிலிருந்தும் ரட்சிக்க வந்தவர்
வந்தவர் when we pray let us pray in the name of jesus
நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம்
who came to save us from all our sins
அவர்தான் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நீக்கி நம்மை ரட்சிக்க வந்தவர்
I hope you will be gripped by this when you go back to your churches
நீங்கள் உங்கள் சபைகளுக்கு திரும்பி செல்லும் பொழுது இந்த செய்தியினாலே பற்றி பிடிக்கப்படுவீர்கள் என்று
நான் நம்புகிறேன் there will be a revival in your churches
உங்களுடைய சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்று
நான் நம்புகிறேன் revival in your homes
உங்களுடைய குடும்பங்களிலே எழுப்புதல் உண்டாகும் என்று நம்புகிறேன்
and the whole state of tamil nadu will be affected
தமிழ்நாடு முழுவதுமாக தாக்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு எழுப்புதல்
let's pray
நாம் ஜெபிப்போம்
Do you want to live with the continual burning that God is?
Devan irukkira nithiya jwalayileye neengal thangi vaazha vendum endru virumbugireela?
Will you say Lord that's what I want with all my heart?
Andavare en muliyirathodu kuda solugiren. Ange da naan thaabarikka vendum endru solugireela?
I don't care if I don't become famous or rich or anything.
Naan pugal petravanai maaruvena illayo adhu enakku kavala illai. Panakaranai maaruvena illai adhai kurithu enakku kavala illai.
From now on
endrilirund andavare
I want to live with a continual burning
nithya jwalile naan thaabarikka vendum aandavare
even if I'm all alone in my village
என்னுடைய கிராமத்திலே நான் தன்னந்தனியாய் விடப்பட்டாலும் கூட
even if I'm the only one in my church
என்னுடைய சபையிலே நான் ஒரே ஆள் இருந்தாலும் கூட
I don't want to compare myself with others
என்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்பவில்லை ஆண்டவரே
I want to compare myself with Jesus
நான் என்ன இயேசுவோடு கூட மட்டுமே ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன்
repent of every unchrist like thing I see in my life
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு ஒத்திராத ஒவ்வொரு காரியத்திலிருந்து மனந்திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே
help me lord
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே
thank you for hearing me
ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு நன்றி
in jesus name
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே
ஆமென்
ஆமென்